அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 18வது அத்தியாயம் மைண்ட் அண்ட் சூப்பர் மைண்ட். இதை தமிழில் மனமும் சத்திய ஜீவியமும் என்று அழைக்கிறோம். வலி இல்லாத ஆனந்தம் பற்றிய ஏராளமான கட்டுரைகளை வாசித்து விட்டோம். பிரச்சனையே இல்லாத வாய்ப்புகள் மட்டுமே உண்டான வாழ்வு சாத்தியமே என்று கூறும் பல புத்தகங்களை படித்து விட்டோம். பூலோகத்தில் சொர்க்கம் உண்டு, மனித வாழ்வு இறை வாழ்வு, மனிதன் இறைவனாக முடியும் என்ற வார்த்தைகள் கூட்டங்களில் கலந்து கொண்ட போது கணக்கற்ற முறைகள் நம் காதுகளில் விழுந்துவிட்டன. பக்தர்கள்தான் என்றாலும் நம்மில் பலருக்கு தீர்க்கப்படாமல் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னமும் நிலுவையில் இருக்கின்றன. பலவற்றை வெளியே சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்திருக்கிறோம். சக்தியான மின்சாரம் அடிக்கடி தடைபடுகிறது. வருமானம் இருமடங்கானால் விலைவாசி 4 மடங்காகிறது. குடும்பத்தில் குழந்தைகளால் குழப்பங்கள் இருக்கின்றன. இப்படி பல பிரச்சனைகளோடு இருக்கும் நம்மிடம் வந்து நாம் எல்லாம் ஒளிமயமான ஆனந்தமான அன்னை வாழ்வு வாழலாம் என்று சொன்னால் தவறாக பேசக்கூடாது என்ற காரணத்தாலும் பயத்தாலும் ஆமாம் என்று வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு இது சாத்தியப்படுமா என்ற சந்தேகம் எழுவது இயற்கையே. ஸ்ரீ அரபிந்தோ, மதர் போன்றவர்களால் பூலோகத்தில் இறைவாழ்வு வாழ முடியும், சாதாரணமானவர்களான நம்மால் முடியுமா என்ற வெளியிட முடியாத சந்தேகம் நம் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும். அன்னை வாழ்வு எங்கோ இருக்கிறது, நம் அன்றாட வாழ்வு வேறெங்கோ இருக்கிறது, இரண்டிற்கும் தொடர்பில்லை என்பது போல் தோன்றுகிறது. இந்த சந்தேகத்தை ஸ்ரீ அரபிந்தோ அத்தியாயத்தின் முதல் பத்தியில் வெளியிடுகிறார். அதைத் தொடரும் 18 பத்திகளில் அந்த சந்தேகத்தை தீர்க்க முனைகிறார். ஆங்கிலத்தில் டவுட்டிங் தாமஸ் என்ற சொல்லாட்சி ஒன்று உண்டு. நாம் தமிழில் சந்தேக பிராணி என்கிறோமே, அதற்கு நிகரானது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான தாமஸுக்கு எதை சொன்னாலும் சந்தேகம் உண்டாகிவிடும். ஆதாரம் நிரூபணம் எதுவும் இல்லாமல் எதையுமே நம்ப மாட்டார். சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். தம் சீடர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு தரிசனம் தந்துவிட்டு சென்றார். அப்போது தாமஸ் அங்கில்லை. திரும்பி வந்த தாமஸிடம் பிற சீடர்கள் நம் குருவான இயேசு உயிரோடு வந்தார் என்று கூறியதை தாமஸ் நம்ப மறுத்தார். அது எப்படி முடியும், இதையெல்லாம் நம்ப மாட்டேன். ஒன்று, நீங்கள் கற்பனையாக கதை சொல்கிறீர்கள், அல்லது இயேசுநாதரை போல் இருப்பவரை பார்த்துவிட்டு அவரை இயேசுநாதர் என்று தவறாக நினைத்து விட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்தவரிடம் ஆணிகளில் வரையப்பட்டதற்கான அடையாளம் இருந்ததா என்று கேட்டார். மீண்டும் அங்கு இயேசுநாதர் வந்தார். தாமஸை அருகே அழைத்தார். என்னை நன்றாக சோதனை செய்து கொள்கின்றார். தாமஸும் கொஞ்சமும் வெட்கப்படாமல் இயேசுநாதர் கைகளில் ஆணியால் விழுந்திருந்த ஓட்டைகளுக்குள் விரல்களை விட்டு பார்த்தார். இயேசுநாதரின் உடலில் சிலுவையில் அறைந்த போது உண்டான காயங்களை தொட்டு பார்த்துவிட்டு, ஆமாம், நீங்கள் எங்கள் குருவான இயேசுநாதர் என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறேன் என்றார். அதற்கு இயேசுநாதர் சொன்னார், நீ என்னை நம்பியது உயர்ந்தது என்றாலும் குருவின் வார்த்தைகளை அவநம்பிக்கை இல்லாமல் ஆதாரம் கேட்காமல் ஏற்றுக்கொள்வதே மெய்யான உயர்ந்த நம்பிக்கை என்றார். ஆரம்பத்தில் சுவாமி விவேகானந்தருக்கு தன் குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதை சொன்னாலும் உடனே பிற்காலத்தில் விவேகானந்தா என்று அழைக்கப்பட்ட நரேந்திரன் சோதித்து பார்த்துதான் அக்கருத்தை ஏற்றுக்கொள்வார். ஒருமுறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர், என்னால் பணத்தை தொடவே முடியவில்லை, பணம் என் அருகில் வந்தாலே உடலெல்லாம் நறுங்குகிறது என்றார். நரேந்திரனுக்கு ஒரே சந்தேகம், உண்மையாகவே அப்படி ஒரு மனிதரால் இருக்க முடியுமா, அல்லது எல்லாமே ஒரு நடிப்போ பாவனையோ என்ற கேள்வி அவருள் எழுந்தது. உடனே ராமகிருஷ்ணரின் படுக்கையில் ரகசியமாக ஒரு நாணயத்தை ஒழித்து வைத்துவிட்டார். அதை அறியாத ராமகிருஷ்ணர் இரவில் தம் படுக்கையில் படுத்தார். உடனே அவர் உடல் தூக்கி தூக்கி போட்டது, மேனியெல்லாம் நடுங்கியது. அதன்பின் நரேந்திரன் ஓடி வந்து நாணயத்தை படுக்கையிலிருந்து எடுத்தார். ராமகிருஷ்ணரின் உடல் நடுக்கம் நின்றது. அவர் சந்தேகம் தீர்ந்தது. புனித தாமஸ், சுவாமி விவேகானந்தர் போன்றவர்களே சந்தேகத்தால் பீடிக்கப்பட்ட போது நாம் சந்தேகத்திற்கு ஆளானது இயல்பானதே. சந்தேகம் ஏன் வருகிறது? ஒரு காரணத்திற்கும் ஒரு காரியத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் விளங்கிக் கொள்ள முடியாததால் அல்லது புரிந்து கொள்ளாததால் சந்தேகம் வருகிறது. மனம் புரிந்து கொள்ளும் வகையில் அதற்கு விளக்கம் கிடைத்துவிட்டால் சந்தேகம் தீர்ந்து விடுகிறது. நாம் ஒவ்வொருவரும் பிரம்மம் என்பதை நம் மனத்திற்கு புரியும் வகையில் ஸ்ரீ அரபிந்தோ லைஃப் டிவைனில் விளக்கியிருக்கிறார். ஆனால் ஆன்மீக நூல்களை வாசிப்பதில் பயிற்சி இல்லாததால் நாம் ஸ்ரீ அரபிந்தோ கூறுவதை விவரமாக அறிய முயன்றதில்லை. எனவே ஸ்ரீ கர்மயோகி பரம்பொருள் என்ற பெயரில் எளிய ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதை எழுதினார், எழுதி வருகிறார். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் பரம்பொருள் புத்தகத்தை மட்டும் வாங்க மாட்டோம். மலர்ந்த ஜீவியத்தில் லைஃப் டிவைன் பக்கங்களை மட்டும் யாருக்கோ வைக்கப்பட்ட விருந்து என்ற நினைப்போடு வாசிக்காமல் விட்டுவிடுவோம். காரணம், நமக்கு பிடிக்கவில்லை என்பதில்லை. பிடித்திருந்தாலும் நமக்கு புரியவில்லை, புரிய சிரமமாக இருக்கிறது, அதனால் வேண்டாம் என்ற மனத்தின் தன்மையே அப்புறக்கணிப்புக்கு காரணம். அதை சரி செய்யலாம் என்பதற்காக ப்ரைட் அண்ட் பிரெஜுடிஸ் என்ற நாவலை எடுத்துக்கொண்டு இலக்கிய விமர்சனம் என்ற பெயரில் லைஃப் டிவைன் கருத்துக்களை நமக்கு தர முயற்சி செய்யப்படுகிறது. முக்கியமாக ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிக்கும் முறை தெரிந்துவிட்டால் நமக்கும் சத்திய ஜீவியத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு புரிந்துவிடும். தொடர்பு புரிந்துவிட்டால் நாமும் பிரம்மம் என்பது மனத்தில் சந்தேகமற பதிந்துவிட்டால் அளவுடைய பிரச்சனைகள் நிரம்பிய நம் வாழ்வு அளவற்ற வாய்ப்புகள் நிரம்பிய வாழ்வாக முடியும் என்பது பெரியோர் வாக்கு. ஆனால் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் ஆங்கில நாவலில் உள்ள பெயர்கள் வாயிலும் நுழையவில்லை, மனதிலும் பதியவில்லை. இதில் ஊர் பெயர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். எப்படி ஆன்மீக கருத்துக்களை விளங்கிக் கொள்வது என்று கேள்வி கேட்பவர்கள் சிலர் நம்மிடையே உண்டு, எல்லோரும் இல்லை, சிலரால் உண்டு. அவர்களது கேள்விகள் நியாயமானவைதான். லைஃப் டிவைன் கருத்துக்கள் காலத்தை கடந்தவை. மேதைகள் எழுதிய எந்த கதைக்கும் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸில் மதர் சர்வீஸ் சொசைட்டியால் கூறப்படும் கருத்துக்கள் பொருந்தி வர வேண்டும். முயன்றால் அதை அறியலாம். அறிந்த பின் நம் வாழ்வையும் அக்கருத்துக்கள் மூலம் ஆராய முடியும். இந்தியர்களாகிய நாம் அறிந்த கதை ஒன்றை எடுத்துக்கொண்டு இப்போது சுருக்கமாக ஆராயலாம். நாம் அனைவரும் மகாகவி காளிதாசை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பரீட்சையில் அவரை பற்றி சிறு குறிப்பு எழுதி ஒன்றிரண்டு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறோம். ஸ்ரீ அரவிந்தோ காளிதாசை பற்றி பாராட்டி பல இடங்களில் எழுதியிருக்கிறார். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றின் சாரமான காளிதாஸ் ஒரு மேதை என்னும் பொருள்பட எழுதியிருக்கிறார். நல்ல இலக்கியம் என்றால் என்ன என்பதை அன்னை வரையறை செய்திருக்கிறார். உலகில் அவலட்சணமான விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது என்பது அவற்றை நாம் புத்தகத்தில் சொல்லோவியமாக தீட்டாமலே நமக்கு தெரியாதா? ஏற்கனவே வாழ்வு அவலட்சணமான, தாழ்ந்த, துயரமான, சில சமயங்களில் அருவறுப்பு தரக்கூடிய விஷயங்களால் நிறைந்திருக்கும் போது அவற்றை விடவும் மோசமானவற்றை கற்பனை செய்வதால் என்ன பயன் விளையப் போகிறது? இந்த விஷயம் சிறு குழந்தையாக இருந்த போதிருந்தே எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஓர் அழகிய விஷயத்தையோ ஓர் அழகான வாழ்க்கையை பற்றியோ கற்பனை செய்தால் பட்ட சிரமத்திற்கு பலன் உண்டு. அவலட்சணமான விஷயங்களை பற்றி எழுதுபவர்கள் தங்கள் மனத்தின் மிகப்பெரிய வறட்சியைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வாறு எழுதுவது எப்போதுமே மனத்தின் வறட்சிக்கான அடையாளம்தான். ஆரம்பம் முதல் இறுதி வரை அழகான கதையை சொல்வது தோல்வியில் முடியும் கதையை சொல்வதை விட கடினமானது. அழகாக ஆனந்தமாக முடியும் கதையைத்தான் எழுத வேண்டும் என்றால் பல எழுத்தாளர்களால் எழுதவே முடியாது. அவர்களிடம் அதற்கான கற்பனை வளம் இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய கதைகள் தான் நம் மனநிலையை உயர்த்தும் வண்ணம் எழுதப்படுகின்றன. அநேகமாக எல்லா கதைகளுமே தோல்வியில் முடிகின்றன. அதற்கான காரணம் என்ன? விழுவது எளிது, உயர்வது எளிதென்று. மிகவும் உயர்ந்த பிரகாசமான முடிவோடு கதையை எழுதுவது மிகவும் கடினமானது. கதாநாயகனை மேதையாக்கி அவனை தன்னைத்தானே வெல்ல வைக்க வேண்டும் என்றால் கதாசிரியர் அப்படிப்பட்ட மேதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. இவ்வாறு அன்னை கூறுகிறார். அன்னை குறிப்பிடும் மேடைக்குரிய லட்சணங்கள் அனைத்தும் மகாகவி காளிதாசுக்கு பொருந்தும். ஆர்தர் ரைடர் என்ற புகழ்பெற்ற மேல்நாட்டு இலக்கியவாதி காளிதாசை ஆராய்ந்து புத்தகம் எழுதியிருக்கிறார். இலக்கிய சுவை என்றால் என்ன என்று மேல்நாட்டு எழுத்தாளர்கள் மேதையான காளிதாசிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இந்தியாவை பற்றிய விஷயமே என்றாலும் மேல்நாட்டுக்காரர் கூறினால்தான் நம்புவோம். இந்த தளராத பொருட்டை பிடித்துக் கொண்டவர்களாகிய நாம் ஆர்தர் ரைடர் புகழ்ந்து கூறியிருப்பதால் இனிமேலாவது காளிதாசை மேதை என்று பெருமைப்படலாம். காளிதாசரின் காவியங்கள் மைண்ட் என்ற மனத்தின் சிகரங்களை தொட்டவை. ஸ்ரீ அரபிந்தோவின் காவியமான சாவித்ரி சூப்பர் மைண்ட் என்ற சத்திய ஜீவியத்தின் சிகரங்களை தொட்டது. ஸ்ரீ அரபிந்தோ ஆரம்பத்தில் ஓவர் மைண்ட் எனப்படும் மேல்மன லோக நிலையில் இருந்து சாவித்ரியை எழுதினாலும் போக போக பல பகுதிகளை திரும்ப திரும்ப எழுதி அதை சத்திய ஜீவிய நிலையிலிருந்து உருவாக்கினார். காளிதாசின் படைப்பு மனதின் உச்சக்கட்ட இலக்கிய படைப்பு. ஸ்ரீ அரபிந்தோவின் படைப்பு சத்திய ஜீவியத்தின் பரிணாம படைப்பு. காளிதாஸ் எழுதிய எண்ணற்ற நூல்களில் ஏழு நமக்கு இப்போது கிடைக்கின்றன. ரகுவம்சம், குமார சம்பவம் ஆகிய இரண்டும் காவியங்கள். சாகுந்தலம், மாளவிக அக்னிமித்ரா, ஊர்வசி ஆகிய மூன்றும் நாடக இலக்கியங்கள். மேகதூதம், ரிதுசம்காரம் ஆகிய இரண்டும் இதர இலக்கிய பிரிவில் சேர்ந்தன. சகுந்தலாவின் கதை சிறு வயது முதலே நமக்கு தெரிந்த ஒன்றுதான் என்பதால் அதை எடுத்துக்கொண்டு அதிலும் ப்ரைட் அண்ட் பிரிஜுடிஸில் வரும் ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டி முறை சரியாக வருகிறதா என்று இப்போது பார்ப்போம். விஸ்வாமித்ரன் என்று அழைக்கப்பட்ட கௌசிகருக்கும் அப்சரஸான மேனகைக்கும் பிறந்த பெண் குழந்தை சகுந்தலா. இவளே கதையின் நாயகி. அவளை கண்வ ரிஷியும் அவர் மனைவியான கௌதமியும் காட்டிலிருக்கும் தங்கள் குடிலில் வளர்த்து வருகின்றனர். அவள் பருவமடைந்து பேரழகியாக பெரிய குணவதியாக விளங்குகிறாள். ஒரு நாள் மன்னன் ரிஷியந்தன் காட்டிற்குள் வேட்டையாட வருகிறான். அப்போது கண்வ மகரிஷி வெளியூர் சென்றிருக்கிறார். தனிமையில் துஷ்யந்தரின் இதயமும் சகுந்தலாவின் இதயமும் கலக்கின்றன. அக்கால வழக்கப்படி மனம் கலந்துவிட்ட அரசனும் அழகியும் இயற்கையே சாட்சியாக கொண்டு காந்தர்வ மனம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். சில நாட்கள் கழித்து துஷ்யந்தன் தன் தலைநகரான ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்ப நினைக்கிறான். நான் என் தலைநகரத்திற்கு சென்று தக்க ஏற்பாடுடன் வந்து உன் வளர்ப்பு தந்தையான கண்வ ரிஷியை கண்டு பேசி உன்னை என் மகாராணியாக அழைத்து செல்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறான். தன் அன்பின் அக அடையாளமாக இதயத்தையும் புற அடையாளமாக முத்திரை மோதிரத்தையும் விட்டுச் செல்கிறான். சகுந்தலா சந்தோஷமாக துஷ்யந்தனை பற்றிய நினைவுகளில் மூழ்கி இருக்கும் போது அங்கு முன்கோப முனிவரான துர்வாசர் வருகிறார். தாம் வந்ததை கூட கவனிக்காமல் காதல் கணவனை பற்றிய கற்பனையில் ஆழ்ந்திருந்த சகுந்தலையை கண்ட துர்வாசருக்கு கடும் கோபம் வருகிறது. என்னை கவனிக்காமல் எவனை கவனித்துக் கொண்டிருந்தாய், எவனை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவன் உன்னை மறந்துவிட கடவது என்று சாபம் கொடுத்து விடுகிறார். சற்று நேரம் சென்ற பின் சமாதானம் அடையும் துர்வாசர் துஷ்யந்தன் தந்த மோதிரத்தை அவனிடம் காட்டினார். என் சாபத்தால் உன்னை மறந்து விட்டவனுக்கு உன் நினைவு மீண்டும் வரும் என்று சாப விமோசனத்திற்கு வழி கூறுகிறார். தாய்மை பேறு அடைந்திருக்கும் சகுந்தலை மோதிரத்தின் மீது நம்பிக்கை வைத்து துஷ்யந்தனின் தலைநகரான அர்ச்சனாபுரத்துக்கு செல்கிறார். வழியில் நதியில் நீராடும் போது மோதிரம் நீரில் விழுந்து விடுகிறது. அதை அவள் கவனிக்க தவறுகிறாள். அரண்மனையில் சகுந்தலையை சந்திக்கும் துஷ்யந்தன் அவள் யார் என்பதை மறந்துவிட்டதால், சாபத்தால் மறந்துவிட்டதால், நீ என் மனைவி என்று பொய் சொல்கிறாய், நீ என் மனைவி என்பதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்கிறான். மோதிரத்தை காட்டி தான் யார் என்பதை நிரூபிக்க நினைக்கும் சகுந்தலா மோதிரம் குறைந்து விட்டதை அறிந்து திடுக்கிடுகிறாள். துஷ்யந்தன் சகுந்தலையை நிராகரிக்கிறான். மனம் நம்பு வயிற்றில் குழந்தையோடு அரண்மனையை விட்டு வெளியேறி எங்கோ போகிறாள் சகுந்தலை. கைவிடப்பட்ட சகுந்தலைக்கு தன் தவறு புரிகிறது. தன் கணவனை தன்னோடு இணைப்பது பரஸ்பரம் தாங்கள் கொண்ட அன்பும் காதலும் அல்லவா? புற அடையாளமான மோதிரம் தானா அதை நிரூபிக்க வேண்டும், சத்தியத்திற்கு சான்று எதற்கு என்பது புரிகிறது. அவள் மனம் மாறுகிறாள். அதே சமயம் மீனவன் பிடித்த பெரிய மீன் ஒன்றின் வயிற்றில் அரசனின் முத்திரை மோதிரம் கிடைக்கிறது. அதை அவன் அரசனிடம் சேர்ப்பிக்கிறாள். மோதிரத்தை பார்த்தவுடன் சாபம் விலகிறது விலகுகிறது. துஷ்யந்தனுக்கு பழைய நினைவுகள் வந்துவிடுகின்றன. சகுந்தலையை தேடி பல நாட்கள் அலைகிறான். ஓரிடத்தில் ஒரு குழந்தை சிங்கக்குட்டியோடு விளையாடுவதை கண்டு வியப்படுகிறான். அக்குழந்தையின் தாய் சகுந்தலா என்பதையும் அக்குழந்தை தன் மகன் பரதன் என்பதையும் அறிகிறான். துஷ்யந்தன் சகுந்தலையின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். இருவரும் இணைகின்றனர். சகுந்தலா ஹஸ்தினாபுரத்திற்கு மகாராணியாகிறாள். அவர்கள் மகனான பரதனே நாம் இந்தியா என்று அழைக்கும் தேசத்தை உருவாக்கினான். அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் கண்ட இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு அவன் ஆட்சியின் கீழ் தான் உருவாகியது. அவன் பெயரால் தான் நம் நாடு பாரதம் என்று அழைக்கப்படுகிறது. வரப்போகும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் மகாபாரத நிகழ்வுகளுக்கும் சகுந்தலையே காரணமாகிறாள். அவள் வழி வந்தவர்கள்தான் மகாபாரதம் நிகழ்த்திய ஹஸ்தினாபுர இளவரசர்கள். பிரைட் அண்ட் பிரஜுடிஸில் புரட்சி புரட்சி என்றால் சுவாதந்திரத்தில் இந்தியா உருவாவதற்கும் மகாபாரதத்திற்கான முன்னேற்பாடுகளும் நிகழ்கின்றன. பிரைட் அண்ட் பிரஜுடிஸில் ஏழை எலிசபெத்தை தேடி பணக்கார டார்சி வந்தான் என்றால், சாகுந்தலத்தில் எளிய சகுந்தலையை தேடி மன்னன் துஷ்யந்தன் வருகிறான். பிரைட் அண்ட் பிரஜுடிஸில் டார்சி டிங்கிலி என்ற நண்பனோடு வீடு பார்க்க வந்தான். சகுந்தலத்தில் துஷ்யந்தன் மாதவையா என்ற நண்பனோடு வேட்டையாட வந்தான். பிரைட் அண்ட் பிரஜுடிஸில் டார்சியும் எலிசபெத்தும் சேர்வதற்கு முன்பே சண்டையிட்டு பிரிகிறார்கள். சாகுந்தலத்தில் துஷ்யந்தனும் சகுந்தலையும் சேர்ந்து பின் பிரிந்து மீண்டும் சேர்கிறார்கள். எலிசபெத் பெம்பர்லிக்கு தலைவியாகிறாள் என்றால், சகுந்தலா பெம்பர்லியை போல 10,000 மடங்கு பெரிய தேசத்திற்கு ராணியாகிறாள். காரணம், எலிசபெத்தின் மனமாற்றத்தை விட பல மடங்கு வலிமையானது சகுந்தலையின் மனமாற்றம். பிரைட் அண்ட் பிரஜுடிஸில் முதலிலும் முடிவிலும் டார்சி எலிசபெத்தை தேடி வருகிறான். சாகுந்தலத்திலும் முதலிலும் முடிவிலும் துஷ்யந்தன் சகுந்தலையை தேடி வருகிறான். இப்போது காளிதாஸ் எப்படி சாகுந்தலம் என்னும் கதையை உருவாக்குகிறார் என்று தெரிந்து கொள்வோம். அதை தெரிந்து கொள்வதால் என்ன பயன்? சிருஷ்டி முறையை அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டியவற்றை நம்மால் உருவாக்கிக் கொள்ள முடியும். அது ஒன்றே நாம் பெறப்போகும் பலன். காளிதாசர் என்பவர் ஒரு மனிதர். அவர் ஒரு கவிஞர். அவர் ஒரு நாடகாசிரியர். அவர் பேச்சாளர், சமஸ்கிருத அறிஞர். தம் தந்தைக்கு மகன், தன் மகனுக்கு தந்தை, தன் மனைவிக்கு கணவர். விக்ரமார்க்கன் சபையில் நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்ட அறிஞர்களில் ஒருவர். இறைபக்தர், தேச சஞ்சாரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் காளிதாசின் பல்வேறு தோற்றங்கள். இவற்றில் ஏதாவது ஒரு தோற்றத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் காளிதாஸ் என்று கூறிவிட முடியாது. காளிதாஸ் என்பவர் பல்வேறு திறமைகளை, பல்வேறு பரிமாணங்களை, பல்வேறு அம்சங்களை, பல்வேறு குணாதிசயங்களை கொண்ட முழுமையான மனிதர். காளிதாஸ் கவிஞர் மட்டுமே என்றால் அது தவறு. அவர் நாடகாசிரியரும் கூட. காளிதாஸ் மகன் மட்டுமே என்றால் அது உண்மையல்ல. அவர் அரசனுக்கு அமைச்சராகவும் இருந்தார். காளிதாசன் என்ற பர்சனாலிட்டியில், காளிதாசன் என்ற ஆளுமையில் கணக்கற்ற அம்சங்கள் உண்டு. அவை அனைத்தும் சேர்ந்ததுதான் காளிதாஸ் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவருக்கு தனக்கு பிரியமானவற்றை செய்யும் உரிமை உண்டு. எதையும் செய்யாமல் இருக்கவும் உரிமை உண்டு. காளிதாஸ் தன் திறமைகளில் உண்டான எழுதுவது என்பதை மட்டுமே பயன்படுத்தினால் எண்ணற்ற கவிதைகளையும் நாடகங்களையும் எழுத முடியும். இவர் எத்தனையோ வகையான கதாபாத்திரங்களை, நிகழ்ச்சிகளை தன் கதைகளில் உருவாக்க முடியும். அவர் உருவாக்கும் அத்தனையும் அவருள் இருந்து வெளிவந்தவை என்றாலும் அவர் அனைத்தையுமே கடந்தவர். தான் உருவாக்கிய கதாபாத்திரங்களால் கட்டுப்படுத்தப்பட முடியாதவர் காளிதாஸ். ஸ்ரீ அரவிந்தோ இத்தகைய நிலை கொண்ட பிரம்மத்தை சச்சிதானந்தம் என்று வைத்துக் கொண்டார். நாமும் காளிதாசை சச்சிதானந்தம் என்று வைத்துக் கொள்வோம். சச்சிதானந்தமான காளிதாசிற்கு எண்ணற்ற சக்திகள், அம்சங்கள் உண்டு. இதுதான் சச்சிதானந்தம் என்று கூற முடியாது, கூறக்கூடாது. இதுவரை உருவாக்கப்பட்ட அனைத்தையும் தொகுத்தாலும் அவற்றை விட உயர்ந்தது, பெரியது, மேலானது சச்சிதானந்தம். ஒரு நாள் சச்சிதானந்தம் போன்ற காளிதாசுக்கு சும்மாவே இதற்கு இருக்க வேண்டும், ஏதாவது செய்து சந்தோஷப்படலாம் என்று நினைக்கிறார். நல்லதாக ஒரு கதை எழுதலாம் என்று நினைக்கிறார். காதல் கதை எழுதினால் எல்லோருக்கும் பிடிக்கும், அதனால் அதை எழுதலாம் என்று முடிவு செய்கிறார். அக்கதையை எங்கு எப்போது நடத்தலாம் என்று யோசிக்கிறார். மகாபாரத நடப்பதற்கு முந்திய காலகட்டத்தில் காந்தாரம் என்ற இடத்தில் மாலினி நதி கரையோரமாக கதை நடப்பதாக எழுதலாம் என்று முடிவு செய்கிறார். அதன் பின் பல கதாபாத்திரங்களை உருவாக்குகிறார். கண்வ மகரிஷி, ரிஷி பத்னி கௌதமி, மன்னன் துஷ்யந்தன், பேரழகி சகுந்தலா, மீனவன், மன்னனின் தோழன் மாதவையா, சகுந்தலையின் தோழி பிரியம்பதா என்று பல கதாபாத்திரங்களை உருவாக்குகிறார். இவர்கள் இருந்தார்களா இல்லையா, காளிதாசருக்கு முன்பே வியாசர் இவர்களை பற்றி எழுதிவிட்டாரே என்ற கேள்விகளை விட்டுவிட்டு காளிதாசன் கதையை மட்டுமே கவனிப்போம். பாத்திரங்களை உருவாக்கிய பின் வேட்டைமான், ரதம், வில், மகுடம், மோதிரம், மோதிரத்தை விழுங்கிய மீன், மீனை பிடிக்கும் வலை என்று பல மிருகங்களையும் பொருட்களையும் கதையில் உருவாக்குகிறார். இவை எல்லாமே முடிவே இல்லாத காளிதாசரின் அகத்தில் இருந்து உருவான கதாபாத்திரங்கள், கதா பொருட்கள். காளிதாசர் தன் ஜீவியத்தை கதாபாத்திரங்களிலும் கதாபொருட்களிலும் பதிக்கிறார். காளிதாசர் தனக்குள் கதாபாத்திரங்களும் பொருட்களும் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். காளிதாசர் தன் கதைக்கு முறையாக குறிப்புகள் எழுதுகிறார். அவர் பட்டியல் இப்படி போகிறது: முக்கிய கருத்து பெருங்காதல், முக்கிய நிகழ்ச்சி பாரதம் என்ற இந்தியா உருவாகுதல், முக்கிய பாத்திரங்கள் நாடாளும் நாகரிக மன்னன் துஷ்யந்தன், காடாளும் பேரழகி குணவதி சுகந்தலை என முடிவு செய்கிறார். காலம் மகாபாரதம் நிகழ்வதற்கு முன், இடம் காந்தாரம். இவ்வளவுதான் காளிதாசரின் முதல் கட்ட குறிப்பில் இருக்கின்றன. இவற்றை கொண்டுதான் இவர் காவியத்தை எழுத வேண்டும். இப்போது நம் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். நம் கதையை எழுத ஆரம்பித்தால் முதல் கட்ட குறிப்பு எப்படி இருக்கும்? நாம் என்னென்னவோ செய்ய முடியும் என்றாலும் பணம் சம்பாதிப்பதை இப்போதைய கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம். முக்கிய கருத்து நிறைய பணம் சம்பாதிப்பது, முக்கிய நிகழ்ச்சி சத்திய ஜீவிய பரிணாமம், முக்கிய பாத்திரங்கள் நான், என் குடும்பம், என் அலுவலகம், காலம் இந்த வருடம் இன்று, இடம் நான் இருக்கும் இடம். இந்த குறிப்பை வைத்துதான் நம் சுயசரிதையை நாமே எழுதி கொள்ள வேண்டியிருக்கிறது. காளிதாசர் இரண்டாவது கட்டத்தில் இந்த கதாபாத்திரங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சிந்திக்கிறார். அவ்வாறு செய்யக்கூடியவற்றில் கதையின் முக்கிய கருத்திற்கு, முக்கிய நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவற்றை மட்டும் குறித்துக் கொள்கிறார். துஷ்யந்தன் வேட்டையாட காட்டுக்கு வருகிறார். சகுந்தலையை தனிமையில் கண்டு காந்தர்வ மனம் புரிகிறான். முத்திரை மோதிரம் கொடுத்துவிட்டு விடை பெறுகிறான். துர்வாசர் சகுந்தலைக்கு சாபம் தருகிறார். மோதிரம் துறைகிறது. துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்து புறக்கணிக்கிறான். சகுந்தலை மனம் மாறுகிறாள். மோதிரம் கிடைக்கிறது. கணவனும் மனைவியும் சேர்கிறார்கள். சகுந்தலை மகாராணி ஆகிறாள். இந்த குறிப்புகளை வைத்து காளிதாசர் 2000 ஆண்டுகள் ஆனாலும் இடவாத அற்புதமான நாடகத்தை எழுதுகிறார். கதாசிரியராக காளிதாஸ் காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் எனப்படும் தொகுத்தறியும் சத்திய ஜீவியம் போல இருக்கிறார். தம் படைப்பு திறனை கொண்டு பாத்திரங்களையும் இடங்களையும் பொருட்களையும் நிகழ்ச்சிகளையும் படைக்கிறார். அவர் உருவாக்கும் அனைத்தும் அவருள்ளே இருக்கின்றனர். அவர் படைக்கும் அனைத்தும் அவரேதான். அவர் தன் சத்திய ஜீவியத்தை, அவர் தன் ஜீவியத்தை தான் உருவாக்கியவற்றில் நிரப்புகிறார். காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்டை போல அனைத்திலும் நிரம்பி இருக்கிறார். தான் அனைத்திலும் இருப்பதை அவர் அறிவார். காளிதாசர் சாகுந்தலம் என்ற பிரபஞ்சத்தை படைக்கிறார். அவர் நினைத்தால் வேறு எத்தனையோ காவியங்களை, பிரபஞ்சங்களை படைக்க முடியும். ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் அவர் படைத்த பிரபஞ்சங்களே. தன்னுள்ளிருந்து சாகுந்தலம் என்ற பிரபஞ்சத்தை வெளிப்படுத்திய காளிதாஸ் அப்பிரபஞ்சத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவர் இல்லை. காளிதாஸ் தன் அகத்திலிருந்து வெளிப்படுத்திய புறத்தோற்றமே சாகுந்தலம் என்ற பிரபஞ்சம். சாகுந்தலம் என்பது காளிதாஸ் விருப்பத்தினால் ரியல் ஐடியா எனப்படும் மெய்கருத்துருவினால் உருவான பிரபஞ்சம். காளிதாசர் சாகுந்தலம் எழுத வேண்டும் என்ற ஒரு ரியல் ஐடியா ஏற்படுத்தாமல் இருந்தால் சாகுந்தலம் உருவாக்கி இருக்காது. ரியல் ஐடியா என்பது பிரம்மத்தின் விருப்புறுதி. இங்கு ரியல் ஐடியா என்பது பாரத தேசத்தை உருவாக்க பரதன் என்ற மகனை பெறுவதற்காக துஷ்யந்தனும் சகுந்தலையும் காதலித்து மனம் செய்வது. இந்த அனைத்து பாத்திரங்களும் செயல்களும் நிகழ்ச்சிகளும் காளிதாசரின் மனத்தில் ஒரே சமயத்தில் இருக்கின்றன. அங்கே கால வெடி பிரிவுகள் இல்லை. அனைத்து செயல்களும் அவர் மனத்தில் ஒரே சமயத்தில் இருக்கின்றன. அனைத்து காலமும் அவர் மனத்தில் ஒரே சமயத்தில் இருக்கிறது. காளிதாசரால் ஒரே சமயத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்க முடியும். கதையை மொத்தமாக அவரால் பார்க்க முடியும். தரையில் இருக்கும்போது நாம் நின்று கொண்டிருக்கும் சாலையின் இருபுறமும் சிறு தூரம் தான் பார்க்க முடியும். ஆனால் 10 மாடி கட்டடத்தின் மேல் ஏறி நின்றால் முழு சாலையையும் பார்க்க முடிவது போல காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்டால் பார்க்க முடியும். தொகுத்தறியும் சத்திய ஜீவியமான காம்ப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் இந்த கட்டத்தில் அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் என்ற பகுத்தறியும் சத்திய ஜீவியத்திடம் தொகுப்பை தருகிறது. கதாசிரியர் உருவாக்கிய கதையை காலத்தில் இடத்தில் நடத்தி காட்ட வேண்டிய பொறுப்புள்ள இயக்குனர் போல இப்போது அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் செயல்படும். இங்கு ஒவ்வொரு பாத்திரமும் மற்ற பாத்திரங்களில் இருந்து வேறுபட்டதாக உணர ஆரம்பிக்கின்றன. ஆனாலும் தாங்கள் ஒன்றே என்பதை இன்னமும் மறக்கவில்லை. ஒரு இயக்குனர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இப்படி இப்படித்தான் நடிக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி தருகிறார். அதே போல அப்ரஹெண்டிங் சூப்பர் மைண்ட் ஒவ்வொரு உருவத்தையும் இயக்குகிறது. காளிதாஸ் ஒவ்வொரு நடிகரும் தன் கதாபாத்திரம் இதுதான் என்று உணர வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லித் தருகிறார். யூனிவர்சல் டிவைன் எனப்படும் பிரபஞ்ச புருஷனை போல காளிதாஸ் இந்த நிலையில் செயல்படுகிறார். அனைத்து பாத்திரங்களும் தானே என்று தெரிந்தாலும் காளிதாசர் தன்னையே தனித்தனி பாத்திரங்களாக இந்த நிலையில் கற்பனை செய்து கொள்கிறார். எப்படி நடிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்து கொள்கிறார். அதன்பின் ஒவ்வொரு பாத்திரமும் ஜீவனுள்ளதாக மாற வேண்டும். நடிகர்களுக்கு பாத்திரங்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொருவரும் தான் நடிகன் என்பதும் தன் பாத்திரம் மட்டுமே நடிக்க வேண்டும் என்பதும் தெரியும். நடிகன் எந்த பாத்திரத்தையும் ஏற்கும் திறமையுடையவன் தான் என்றாலும் தான் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தையே நடிப்பான். துஷ்யந்தன் மன்னனைப் போல நடந்து கொள்ள வேண்டும், மீனவனைப் போல பேசக்கூடாது. எனவே செல்ஃப் லிமிடேஷன் எனப்படும் சுய கட்டுப்பாடு ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் இந்த கட்டத்தில் உருவாக்கப்படுகிறது. கதாசிரியரே இயக்குனராகவும் நடிகராகவும் இருப்பது இக்காலத்தில் சகஜமாக நடக்கிறது. அதுபோல காளிதாசரே பெண் வேடமிட்டு சகுந்தலையாக நடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அவருக்கு தான் தான் கதாசிரியர், தான் தான் இயக்குனர், தான் தான் நடிகர், தான் நடிக்கப் போவது சகுந்தலை வேடம் என்ற அனைத்தும் நன்றாக தெரியும். அனைத்தும் தெரிந்த நிலையில் இருப்பது வித்யா நிலை. இவை அனைத்தும் தெரிந்தாலும் நாடகம் சுவையாக இருக்க வேண்டுமென்றால் காளிதாசர் பிற எல்லாவற்றையும் மறந்து தானே சகுந்தலையாக மாற வேண்டும். சினிமா பார்க்கும்போது சிவாஜி கணேசன் அற்புதமாக நடிக்கிறார், கட்டபொம்மனாகவே மாறிவிட்டார் என்கிறோமே, அதை போன்ற நிலை இது. வித்யா நிலையில் இருக்கும் காளிதாசர் நடிப்பு சுவாரஸ்யத்தில் தன்னை மறந்து தானே சகுந்தலை என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் அறியாமை பிறக்கிறது, அவித்யா என்ற நிலையை உருவாகிறது. அந்த நிலையில் தானும் மற்றவர்களும் ஒன்றே என்பதை மறந்து சாகுந்தலை துஷ்யந்தனை காதலிக்கிறாள். அவனை மணக்கிறாள், சந்தோஷப்படுகிறாள். பிரிகிறாள், துக்கப்படுகிறாள். மீண்டும் இணைகிறாள், சந்தோஷப்படுகிறாள். இங்கு இறை மனம் அறியாமையால் மனித மனமாகிறது, அவித்யா உருவாகிறது. திரு கேரி ஜேக்கப்ஸ் அவர்கள் பேசும் போது ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் கதையை வைத்து ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் பற்றி நீண்ட விளக்கத்தை தந்துவிட்டார். முந்தைய சொற்பொழிவுகளின் போது சத், அசத், சச்சிதானந்தம், மாயை, வித்யா, அவித்யா, அகந்தை ஆகியவற்றை பற்றி விரிவாக பேசிவிட்டோம். நான் சாகுந்தலத்தை எடுத்துக்கொண்டு பேசியதற்கு முக்கியமான காரணம் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் காமன்ஸில் கூறப்படும் லைஃப் டிவைன் கருத்துக்கள் சாகுந்தலத்திற்கும் பொருந்தி வருகிறதா என்று ஆராய்வதே. கருத்துகள் பொருந்தி வருகின்றன என்றுதான் நினைக்கிறேன். எனவே நம் அடுத்த கட்ட முயற்சி நாம் அறிந்து கொண்ட ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷனை நம் வாழ்வில் பயன்படுத்தி பார்ப்பதுதான். இப்போது மனதை பற்றிய சில கருத்துக்களை கவனிப்போம். மனம் ஏன் படைக்கப்பட்டது? பெரியதை சிறியதாக காட்டத்தான் மனம் உருவாக்கப்பட்டது. பல்கலைக்கழகம் பெரியது, அங்கு போய் படி என்றால் எதை படிப்பது? கற்கப்பட வேண்டியது கடல் அளவு, கற்க முடிவதோ கையளவு. எனவே ஏதோ ஒரு துறையை, மருத்துவம், பொறியியல், வரலாறு, தமிழ் என்ற ஏதோ ஒரு துறையை பல்கலைக்கழகம் என்ற இன்ஃபினிட்டில் உள்ள ஃபைனட்டை எடுத்து படிக்கிறோம். அதில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று வேலைக்கு போகிறோம், வாழ்வை வளப்படுத்திக் கொள்கிறோம். பெரியதை மனம் தான் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறியதாக பார்க்கிறது. மனம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் நாம் அனந்தத்தையே பார்ப்போம். இப்போது இருக்கும் உலகை காண முடியாது. மனமே பகிக்கிறது, மனமே அளவிடுகிறது, மனமே உருவங்களை காண்கிறது, மனமே கட்டுப்படுத்துகிறது. மனம் இருப்பதனால்தான் இந்த உலகில் நாம் இப்போது இருப்பது போல வாழ முடிகிறது. மனத்திற்கு உயர்ந்த பகுதியும் உயர்ந்த திறன்களும் உண்டு, தாழ்ந்த பகுதியும் தாழ்ந்த திறன்களும் உண்டு. நாம் எதை பயன்படுத்துகிறோம் என்பதே நமக்குரிய பலன்களை நிர்ணயிக்கும். முன்னொரு காலத்தில் கிரேக்க தேசத்தில் மிடாஸ் என்றொரு மன்னன் இருந்தான். அவன் பல நாட்கள் பட்டினி கிடந்து கடவுளை நோக்கி தவம் செய்தான். அவன் முன் தோன்றிய கடவுள் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். நான் தொட்டதெல்லாம் தங்கமாக வேண்டும் என்று கேட்டான் மிடாஸ். கடவுளும் அந்த வரத்தை தந்துவிட்டு மறைந்து விட்டார். உடனே தன்னெதிரே இருந்த நாற்காலியை மிடாஸ் தொடவும் அது தங்கமாகிவிட்டது. சந்தோஷத்துடன் பல நாட்கள் சாப்பிடாமல் தவம் இருந்த மிடாஸ் சாப்பிடுவதற்காக மேஜை முன் அமர்ந்தான். அவன் தொட்டவுடன் உணவுகளும் பழரசமும் தண்ணீரும் தங்கமாகிவிட்டன. அவனால் எதையுமே உண்ண முடியவில்லை, பசி தாழ முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டே தடுமாறி கீழே சாய்ந்தான். கீழே விழாமல் இருப்பதற்காக தன் மனைவியையும் குழந்தைகளையும் பிடித்தான். அவன் கைப்பட்டவுடன் அவர்களும் தங்கமாகிவிட்டனர். மிடாஸை சுற்றி வெறும் தங்கம் மட்டுமே இருந்தது. மீண்டும் மிடாஸ் கடவுளை நோக்கி கடும் தவம் செய்து எனக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் வரம் வேண்டாம், அதை திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். கடவுளும் அப்படியே அருள் புரிந்தார். அதன் பின்புதான் அவன் வாழ்வு மீண்டும் மகிழ்ச்சிகரமானதாக மாறியது. மிடாஸ் அறிவில்லாமல் பேராசை என்ற தாழ்ந்த குணத்தை முன்னிறுத்தி செயல்பட்டான். அகத்தை கவனிக்காமல் புறத்தில் தங்கம் வேண்டும் என்று கேட்டு மன நிம்மதியை இழந்தான். தென் பாரத தேசத்தில் பல நூறு வருடங்களுக்கு முன்பு தெனாலிராமன் என்றொரு ஏழை பக்தன் இருந்தான். அவன் வறுமையில் இருந்ததால் வறுமை நீங்குவதற்காக காளியை நினைத்து தீவிரமாக பிரார்த்தனை செய்தான். அவன் முன் காளி தோன்றினாள். அவள் கைகளில் இரண்டு சிறு கிண்ணங்கள் இருந்தன. ஒரு கிண்ணத்தில் செல்வத்தை தரும் பழச்சாறு இருந்தது, மற்றொரு கிண்ணத்தில் புத்தியை தரும் பழச்சாறு இருந்தது. தெனாலிராமா, இரண்டில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்குடி என்று காளி கூறினாள். மனித மனத்தின் குதர்க்கம் செயல்பட்டது. சட்டென்று இரண்டு கிண்ணங்களையும் எடுத்து குடித்து விட்டான். தெனாலிராமனுடைய பேராசையையும் குதர்க்கத்தையும் கண்ட காளி, இரண்டையும் நீ குடித்து விட்டதால் புத்தியும் செல்லவும் உனக்கு எப்போதும் கிடைக்கும், ஆனால் அவற்றின் மூலம் உனக்கு சந்தோஷமோ மன நிம்மதியோ கிடைக்காது என்று கூறி முடிந்தாள். அதன்பின் தெனாலிராமன் தென்னாட்டு மன்னனின் அரசவையில் விதூஷகனாக, விகட கவியாக, அமைச்சனாக இருந்தான். அவனுக்கு அறிவாளி என்ற புகழும் செல்வமும் கிடைத்தன. ஆனால் அடிக்கடி அதிக பிரசங்கித்தனமாக பேசி அரசரின் கோபத்திற்கு ஆளாவதும் பிற அமைச்சர்களின் பொறாமைக்கு ஆளாக்கி அவர்களால் சிரமப்படுவதும் அவன் வாழ்நாள் முழுவதும் நீடித்தன. இறுதி வரை மனநிம்மதியின்றி வாழ்ந்து மறைந்தான். காளியே தரிசனம் தந்து அகமா புறமா என்று கேட்டபோது இரண்டும் வேண்டும் என்று நினைத்து குதர்க்கமாக செயல்பட்டான். தெனாலிராமன் அவன் அகத்துக்குரியதை தேர்ந்தெடுத்திருந்தால் அதன் மூலம் புறம் தானாகவே வளமடைந்திருக்கும். கல்வி அறிவில்லாத ஆடு மேய்ப்பவன் தனக்கு கல்வி அறிவு இல்லை என்பதை உணர்ந்து வெட்கப்பட்டான். அவனும் காளியை தீவிரமாக பிரார்த்தனை செய்தான். உனக்கு என்ன வேண்டும் என்று காளி கேட்டான். முழுமையான கல்வி அறிவு வேண்டும் என்று கேட்டான். காளியும் அந்த வரத்தை சந்தோஷமாக தந்து மறைந்தாள். அக்கணமே பூரண கல்வி அறிவு பெற்ற ஆற்றிடையன் மகாகவி காளிதாசாக மாறினான். அவருடைய கல்வி அறிவை கண்டு பிரமித்த மாமன்னன் விக்ரமாதித்தன் தன் சபையில் அவரை ஆஸ்தான புலவராக்கி கௌரவித்தான். அவருக்கு அரண்மனையும் பணியாட்களும் மாதம் 10,000 பொற்காசுகளும் தந்து அவரை செல்வ செழிப்பில் ஆழ்த்தினான். காளிதாஸ் இளவரசி ஒருத்தியை மணந்து கொண்டு நல்வழியில் குடும்பம் நடத்தினார். வாழ்நாள் முழுவதும் நிம்மதியுடன் வாழ்ந்து சாகுந்தலம், குமாரசம்பவம் போன்ற அற்புதமான காவியங்களை அவர் எழுதினார். காளிதாஸ் அகத்திற்குரிய கல்வி அறிவு என்ற உயர்ந்த திறனை காளியிடமிருந்து கேட்டு பெற்றார். அகத்தில் அவர் பெற்ற அந்த மனத்திற்குரிய உயர்ந்த திறன் புறத்தில் அவருக்கு புகழையும் மன்னனின் ஆதரவையும் பெற்று தந்தது. மன நிம்மதியோடு செல்லத்தோடு வாழ வைத்தது. முன்னொரு காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் சாலமன் என்ற அரசர் இருந்தார். நான் குறிப்பிடுவது பழங்காலத்து இஸ்ரேல் தேசத்தை, இப்போது இருக்கும் இஸ்ரேல் அல்ல. இவர் ஒரு சமயம் கடவுளை தியானிக்கும் போது கடவுள் சாலமனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எந்த விஷயத்திலும் உண்மை என்பது அறியும் விவேகம் வேண்டும் என்று கேட்டு மனதிற்குரிய மிக உயர்ந்த அந்த விவேகம் என்ற திறனை வரமாக பெற்றார். அன்றிலிருந்து எந்த விஷயத்திலும் பார்த்தவுடன் உண்மையை விவேகத்தின் மூலம் அவரால் அறிய முடிந்தது. அவரை பற்றிய பல குட்டி கதைகளில் ஒன்றை இப்போது கூறுகிறேன். அவரது விவேகத்தை பரிசோதிக்க எண்ணிய ஷீபாராணி அவரை 1000 மலர்கள் இருக்கும் தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். இதில் ஒரே ஒரு மலர் தான் உண்மையான இயற்கையான மலர், பிற அனைத்தும் செயற்கையான மலர்கள். உங்களால் உங்கள் விவேகத்தை உபயோகித்து எது உண்மையான மலர் என்று கூற முடியுமா என்று சாலமனிடம் ஷீபாராணி கேட்டார். அடுத்த வினாடியே உண்மையான மலர் எது என்று சாலமன் கூறிவிட்டார். எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று ஷீபாராணி ஆச்சரியத்தோடு கேட்டபோது, இந்த மலர் மீதுதான் தேனி அமர்ந்திருந்தது, செயற்கை மலரில் தேனிக்கு வேலை எதுவும் இல்லை என்றார் சாலமன். எதிலும் உண்மையை அறிய வேண்டும் என்ற வரத்தை பெற்ற சாலமன் பைபிளில் மகத்தான மன்னராக வர்ணிக்கப்படுகிறார். காலத்தால் அழியாத பெயரை பெற்றுவிட்டார். அவர் பெற்ற வரம் காளிதாஸ் பெற்ற வரத்தை விட உயர்ந்தது. மிடாஸ், தெனாலிராமன், காளிதாஸ், சாலமன் ஆகிய 4 பேர்களும் மனதின் எந்த பகுதியை எந்த திறனை தொட விருப்பம் கொண்டார்களோ அதை ஒட்டியே வாழ்விலும் பலன் பெற்றார்கள். புறத்தை மட்டுமே நாடிய மிடாசுக்கு கஷ்டங்களுக்கு ஆளாகி இறுதியில் புறம் முக்கியமில்லை, அகமே முக்கியம் என்ற அறிவு வந்தது. அகமும் புறமும் வேண்டும் என்ற ஆர்வம் நல்லதே என்றாலும் குதர்க்கமாக நடந்து கொண்ட தெனாலிராமனுக்கு வாழ்வில் நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. தெனாலிராமன் கேட்ட வரத்தை விட உயர்ந்த படைப்பு திறன் மிக்க கல்வி அறிவை, கலை ஞானத்தை காளிதாஸ் வரமாக கேட்டார். அவரிடம் குதர்க்கம் இல்லை, நல்ல நெறிகளும் பண்புகளும் இருந்தன. அதனால் அவர் செல்வம் பெற்று நிம்மதியாக வாழ்ந்தார். சாலமனோ விவேகம் வேண்டும் என்று கேட்டார். சாதாரண விவேகம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ள உண்மையை அறியும் விவேகத்தை கேட்டார். மற்ற மூவரும் புத்தியை மட்டுமே கேட்டனர். உண்மையை அறியும் விவேகத்தை மட்டுமே கேட்ட சாலமன் மகத்தான மன்னராக வாழ முடிந்தது. படைப்பு முறையை, மனிதன் இறைவனாகும் ரகசியத்தை, பிரம்மத்தின் உண்மைகளை தரும் நூல் லைஃப் டிவைன். அந்த நூல் தரும் ஞானம், அறிவு, விவேகம் நமக்கு வேண்டும் என்று நாம் எந்தாவது ஒரு நாள் ஒரே ஒரு முறையாவது அன்னையிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? நான் செய்யவில்லை. நாம் பிரார்த்தனை செய்து அந்த வரத்தை அன்னை நமக்கு தந்தார் என்றால் நாம் வாழ்வில் மிக உயரத்திற்கு போக முடியும். அடுத்ததாக, மனம் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்ற கேள்வி எழலாம். மிருகங்களை விட தாவரங்களை விட மனிதன் உயர்ந்தவனாக வைத்திருப்பதில் மனத்திற்கு பெரும் பங்கு உண்டு. மனம் மிகவும் உயர்ந்த கருவி. ஆனால் நாம் மனத்தை பற்றி கூறும் குறைபாடுகள் எல்லாம் அதை சத்திய ஜீவியத்தோடு ஒப்பிடும் போது எழுபவைதான். நாம் இன்று மனத்தால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை பக்தர்களாக இருப்பதால் அவ்வப்போது சத்திய ஜீவிய சக்தியின் மூலம் நமக்கு நன்மைகள் விளைகின்றன. எனவே நாம் சத்திய ஜீவியனாகும் ஜீவனாகும் வரை மனதின் உயர்ந்த திறன்களை பயன்படுத்திக் கொள்ள தவறக்கூடாது. இதன் உள்கருத்து என்னவென்றால், நம் திறமைகளை உயர்த்தி அவற்றை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அத்திறமைகளை நம்பாமல் சத்திய ஜீவியமான அன்னையை நம்ப வேண்டும். அன்னையிடம் சமர்ப்பணம் செய்தால் பணம் நம்மை தேடி வரும் என்பது ஒரு கருத்து. அன்னையிடம் சமர்ப்பணமானால் எதுவும் உடனே நடக்கும் என்பது மற்றொரு கருத்து. ஆனால் முழு சமர்ப்பணம் நம்மால் செய்ய முடியாத போது பணம் சம்பாதிக்க உழைக்க வேண்டியது அவசியமாகிறது. நம் திறமையை பயன்படுத்தி வேலைக்கு போகலாம், வியாபாரமோ சுயதொழிலோ அன்னையின் முறைகளின்படி செய்யலாம். அப்படி செய்யும் போது மற்றவர்களை விட நம் வருமானம் அதிகமாகிறது. சமர்ப்பணம் செய்ய முடியாத போது நான் வேலை செய்ய மாட்டேன், தொழிலும் செய்ய மாட்டேன், பணம் அன்னை தர வேண்டும் என்பது சரியான அணுகுமுறையாகாது. சில வருடங்களுக்கு முன்பு வீட்டில் இருந்தபடி இன்டர்நெட் மூலம் சுயதொழில் செய்ய முடியும் என்பதை பக்தர்களிடமும் பிறரிடமும் பரப்பும் நோக்கத்தோடு ஒரு வலைதளம் ஆரம்பிக்கப்பட்டது. சுயதொழில் முக்கியம் என்பது எம்எஸ்எஸ்இன் கருத்துக்களில் ஒன்று. அதில் ஒரு சில பக்தர்கள் மட்டும் சேர்ந்தனர். அவர்கள் உடனே வேலை கேட்டனர். தங்கள் திறமை என்ன, அதை வளர்த்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று எவரும் கேட்கவில்லை. நீங்களே தான் திறமையை வளர்த்து அன்னையை பிரார்த்தனை செய்து கொண்டு சுயதொழில் செய்ய வேண்டும் என்றதும் ஆர்வம் இழந்து விட்டார்கள். ஆனால் அன்னையை அறியாத பலர் அக்கருத்துக்களை பயன்படுத்தி தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு வீட்டையும் கவனித்துக் கொண்டு சுயதொழிலும் செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். இன்று வரை பக்தர்கள் அல்லாதவர்கள் தான் அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆர்தர் கொனன் டயல் என்பவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற கற்பனை துப்பறியும் நிபுணரை கதாநாயகனாக கொண்டு புகழ்பெற்ற பல சிறுகதைகளும் சில நாவல்களும் எழுதினார். மிகப்பெரிய அறிவாளியான ஷெர்லாக் ஹோம்ஸ் மனத்தின் திறன்களில் ஒன்றான அவதானிக்கும் திறனை, அப்சர்வேஷன் பவரை அதிகபட்சம் உபயோகிப்பார். தர்க்க ரீதியாக எதையும் அலசி மற்றவர்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து விடுவார். ஒரு மனிதரை சந்தித்த சில நொடிகளிலேயே அவரை பற்றிய பல விவரங்களை கூறிவிடுவார். ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு ஒரு நாள் வழியில் ஒரு பழைய தொப்பி கிடைக்கிறது. அதை கையில் எடுத்து பார்த்துவிட்டு அந்த தொப்பிக்குரியவரை பற்றி பல விவரங்களை ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறார். நண்பருக்கு ஒரே வியப்பு, எதை வைத்து இதையெல்லாம் சொல்கிறீர்கள் என்று கேட்டார். தொப்பி மிகவும் பெரியது என்பதால் இதை அனுப்பியவருடைய தலை பெரியது என்று யூகித்தேன். தொப்பி விலை உயர்ந்தது, வாங்கி 3 வருடங்கள் இருக்கும், இன்னமும் இவர் பழைய தொப்பியையே போடுகிறார், எனவே 3 வருடங்களாக பணக்கஷ்டத்தில் இருக்கிறார். தொப்பி காற்றில் பறக்காமல் இருக்க விசேஷமான பிடிமானம் போட்டிருக்கிறார், எனவே இவர் முன் யோசனை உள்ளவர். ஆனால் சமீபத்தில் உடைந்து போன பிடிமானத்தை இவர் மாற்றவில்லை, எனவே தற்சமயம் விரக்தியில் இருக்கிறார். தொப்பியில் இருக்கும் கரைகளை மறைக்க அதன் மேல் மை தடவி இருக்கிறார், எனவே பிறர் கேலிக்கு ஆளாகக்கூடாது என்ற சுயமரியாதை அவரிடம் இருக்கிறது. சிறு முடிகள் ஒட்டி கொண்டிருப்பதால் சமீபத்தில் முடிவெட்டியிருக்கிறார். தொப்பியின் உட்புறம் பிசுபிசுப்பாகவும் தூசி ஒட்டியும் இருப்பதால் அவருக்கு மிகவும் வேர்க்கும். அவர் தொப்பி இவ்வளவு அழுக்காக இருந்தும் சுத்தம் செய்யப்படவில்லை, எனவே அவர் மனைவிக்கு அவர் மீது பிரியமில்லை. தொப்பியின் மேற்புறத்தில் மெழுகு துளிகள் விழுந்திருக்கின்றன, எனவே அவர் வீட்டில் எண்ணெய் விளக்கு இல்லை. ஒரு பழைய தொப்பியை பார்த்தால் நமக்கு ஒன்றும் தோன்றாது. ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு 9 விவரங்கள் தோன்றுகின்றன. இது மனத்தின் அதிகபட்ச திறன். தமிழில் தேவன் என்ற எழுத்தாளர் பல ஆண்டுகளுக்கு முன்பு துப்பறியும் சாம்பு என்ற துப்பறியும் நிபுணரை கதாநாயகனாக வைத்து பல கதைகள் எழுதினார். இந்த துப்பறியும் சாம்பு முழு முட்டாள், எந்த திறமையுமே இல்லாத அறிவிலி. அவனது முட்டாள்தனம் முழுமையானது என்பதால் அவன் தொட்டதெல்லாம் இரவின் அருளால் வெற்றி பெறும். ஷெர்லாக் ஹோம்ஸ் அறிவாளி, முழு அறிவாளி, அதனால் வெற்றி பெறுகிறார். துப்பறியும் சாம்பு முழு முட்டாள், முழுமையான முட்டாள், அதனால் வெற்றி பெறுகிறார். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் முழு அறிவாளியும் அல்ல, முழு முட்டாளும் அல்ல. சில சமயங்களில் அறிவுபூர்வமாக செயல்படுகிறோம், சில சமயங்களில் அவசரப்பட்டு அறிவில்லாமல் நடந்து கொண்டு விடுகிறோம். ஸ்ரீ கர்மயோகியிடம் ஒரு பக்தர் உடனே முன்னேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கர்மயோகி, உடனே எல்லா அறிவற்ற செயல்களையும் நிறுத்திவிடு என்றார். எனவே அறிவற்ற காரியங்களை முழுவதுமாக விலக்கி மனத்தின் திறமைகளை வளர்த்துக் கொண்டு அவற்றை நம்பாமல் அன்னையை நம்பி திறமையை பயன்படுத்தினால் ஷெர்லாக் ஹோம்ஸ், துப்பறியும் சாம்பு ஆகியோரை விட அதிக வெற்றி பக்தருக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. மனம் அஞ்ஞானத்தால் அறியாமையால் கோணலாக செயல்படுகிறது. ராமனின் தம்பியான பரதன் ஒரு தவறும் செய்யாதவன். அவன் வெளியூர் சென்று திரும்பிக் கொண்டிருக்கும் சமயத்தில் கைகேயி கூனியான மந்தாரையின் பேச்சை கேட்டு தசரதனிடம் இரண்டு வரங்களை கூறுகிறாள். பரதன் அரசாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்பவைதான் அந்த இரண்டு வரங்கள். தசரதன் வரங்களை தந்துவிட்டு அழுகிறான். மன்னனாக முடிசூட்டுக் கொள்ள அயோத்திக்கு வந்து கொண்டிருக்கும் பரதன் என் மகனே இல்லை என்கிறான். கைகேயியோடு பரதன் கூட்டு சேர்ந்து சதி செய்து விட்டதாக நினைக்கிறான். பரதனின் தாயான கைகேயி பரதனிடம் மகனே இனி ஆட்சி உனக்குத்தான் என்று கூறுகிறாள். பரதன் உடனே மறுப்பான் என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. பரதனின் சகோதரனான லட்சுமணனோ பரதன் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டதாக நினைத்து பரதனோடு போர் செய்வேன் என்கிறான். காட்டில் இருக்கும் போது கூட இதே போல கோபப்படுகிறான். ராமனின் தாயான கோசலையை கண்டு அழும் பரதனிடம் நீயும் ராமனும் எனக்கு ஒன்றுதான், நீ அரசாண்டாலும் எனக்கு சந்தோஷமே என்கிறாள். குலகுருவான வசிஷ்டர் பரதனை அணுகி முடிச்சுட்டுக் கொள்ள நல்ல நாள் குறிக்கட்டுமா என்று கேட்கிறார். ராமனுக்கு படகோட்டிய குகன் காட்டில் பரதனை பார்த்தபோது ராமனின் ராஜ்யத்தையா அபகரித்தா என்று கூறி பரதனோடு சண்டை பிடிக்கிறான். பரதன் ராமனை தெய்வமாக வணங்கியவன். ஆனால் தந்தை, தாய், சகோதரன், பெரியம்மா, குலகுரு, குடிமகன் என்ற அனைவருமே தங்கள் அறியாமையால் பரதனை தவறாக நினைக்கிறார்கள். இவர்களில் ஒருவர் கூட பரதனிடம் உன் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் பரதனை பற்றிய அறியாமை விலகியிருக்கும். கோடலான கேள்விகளை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். நாம் அடுத்தவர் கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று பேசுகிறோம். உண்மையாகவே பார்க்கிறோமா? நாம் யாரை தவறாக நினைக்கிறோமோ அவரிடம் அவர் தரப்பு நியாயம் என்ன என்று ஒரே ஒரு முறை கேட்டாலும் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அடுத்தவர் கோணத்தில் பார்க்கும்போது, பேசும்போது நம் மனம் ஒரு விஷயத்தின் இரண்டு பகுதிகளை பார்த்து விடுகிறது. அதனால் அதன் அறியாமை விலகுகிறது. அறியாமை விலகுவதன் மூலம் குதர்க்கமும் பிரச்சனையும் விலகுகின்றன. நம் வாழ்வு இறை வாழ்வாக மாற வேண்டுமானால் அதற்கு இரண்டு வழிகள் உண்டு என்று நினைக்கிறோம். நாம் நம்மை உயர்த்திக் கொள்வது அல்லது நம் வாழ்வை உயர்ந்த சக்திகளோடு பகிர்ந்து கொண்டு நம் புலன்களை மாற்றிக்கொள்வது. இதை நடைமுறையில் பக்தர் வாழ்வில் எப்படி செய்யலாம்? டார்சி மிகப்பெரிய பிரபு, கணவான். அவனோடு ஒப்பிடும் போது எலிசபெத் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாள். அவள் வாழ்வு உயர வேண்டுமானால் ஒன்று, அவள் டார்சிக்கு இணையாக சொத்து சம்பாதிக்க வேண்டும், அல்லது அவனோடு தன் வாழ்வை பிணைத்துக் கொள்ள வேண்டும். எலிசபெத் இரண்டாவது வகையில் உயர்கிறாள். நாமே பூரண யோகத்தை செய்து நம் வாழ்வை உயர்த்திக் கொள்ளலாம். அதை செய்யாமல் பூரண யோகம் செய்பவர்களோடு நம் வாழ்வை பிணைத்துக் கொண்டு நம் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ளலாம். நாமே சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து நடத்தி முன்னுக்கு வரலாம், அல்லது பெரிய அளவில் தொழில் செய்பவர்களோடு சேர்ந்து வேலை பார்த்து நம் வாழ்வை வளமானதாக்கிக் கொள்ளலாம். நம் நாட்டில் மருந்து கடை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு உரிமம், லைசன்ஸ் பெற வேண்டும். பிஃபார்ம் படித்தவர்தான் அதை நடத்த முடியும். நாட்டில் ஏராளமான பிஃபார்ம் பட்டதாரிகள் உண்டு என்றாலும் அவர்களிடம் கடை நடத்தும் திறமையோ முதலோ இருப்பதில்லை. கடை நடத்தும் திறமையும் முதலும் இருப்பவரிடம் பிஃபார்ம் பட்டம் இருப்பதில்லை. அதனால் அவர் பிஃபார்ம் பட்டதாரிக்கு மாதம் ஒரு தொகை கொடுத்துவிட்டு அவர் பெயரில் லைசன்ஸ் பெற்று கடை நடத்துகிறார். தாங்களே பிஃபார்ம் பட்டதாரி ஆக முடியாதவர்கள் அப்பட்டம் பெற்றவர்களோடு தங்கள் கடையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனால் இருவருமே சம்பாதிக்க முடிகிறது. இக்கருத்தை தொடர்ந்தால் நம்மிடம் ஒரு சில திறமைகள் இருக்கும், பிறரிடம் இல்லாத விசேஷ திறமைகள் இருக்கும், பிறரிடம் நம்மிடம் இல்லாத விசேஷ திறமைகள் இருக்கும். எல்லா விசேஷ திறமைகளையும் நானே பெற்று உயர்வேன் என்றால் அதற்கு நீண்ட காலமாகும், பல ஜென்மங்கள் கூட ஆகலாம். அதற்கு பதில் பிறரோடு நம் திட்டத்தை பகிர்ந்து கொண்டால் இருவருமே குறுகிய காலத்தில் முன்னேறிவிடலாம். நண்பர் ஒருவர் அமெரிக்காவிற்கு குடும்பத்தோடு சென்றார். சில காலம் கழித்து அவருக்கு வேலை போய்விட்டது, கடனாளி ஆகிவிட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார். அவர் மனைவி புத்திசாலி, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், இங்கிருக்கும் இந்தியர்களுக்கு தோசை மாவும் இட்லி மாவும் தேவைப்படும் தானே, நான் அவற்றை அரைக்கிறேன், நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொரியர் மூலம் அமெரிக்கா முழுவதும் அனுப்பலாம் என்றார். ஒரு வீட்டுக்கு மாவு அரைப்பதே பெரிய வேலை, இதை எப்படி வியாபாரமாக செய்வது என்று கணவர் கவலைப்பட்டார். உடனே மனைவி தனக்கு தெரிந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிடம் தன் திட்டத்தை கூறினார். தங்களோடு வியாபாரத்தில் பங்குதாரராக சேர அழைப்பு கிடைத்தார். உடனே அவர் ஒரு நாளைக்கு பல லிட்டர் மாவரைக்கும் இயந்திரத்தை வடிவமைத்தார். கூடவே தானாகவே மாவை டப்பாவில் நிரப்பும் வசதியையும் செய்துவிட்டார். 6 மாதங்களில் மாவு வியாபாரம் பெரிய அளவில் வளர்ந்துவிட்டது. நம் திறமைகளை உயர்ந்த திறமைகளோடு இணைத்துவிட்டால் நம் வாழ்வும் உயர்கிறது. மனம் எதையும் துண்டாக்கி பார்க்கும் தன்மையுடையது. தான் உருவாக்கிய துண்டை பகுதியை முழுமை என்று நினைக்கும். நாம் வளர வேண்டும், நம் வாழ்வு விரிய வேண்டும் என்று விரும்பினால் நாம் பகுதியை முழுமை என்று நினைக்கக்கூடாது. நம் கருத்து உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அடுத்தவர் கருத்து அதைவிட உயர்ந்ததாக இருக்க முடியும் என்று நம்ப வேண்டும். எத்தனையோ குடும்பங்களில் கணவர் தானாகவே முடிவெடுப்பார், அதையே மனைவியும் மக்களும் ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துவார். தன் மனைவியின் கருத்து என்ன என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். இது போன்ற செயல்களை செய்வதை தவிர்த்து குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் கருத்துக்களையும் கேட்டு செயல்பட்டால் குடும்பத்தில் சுமூகம் உண்டாகும், பிரச்சனைகள் தீரும். இது தொழிலுக்கும் பொருந்தும். ஒரு தமிழ் சினிமா படத்திற்கான பாடல் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், கவிஞர் ஆகிய 4 கூடியிருந்தனர். தயாரிப்பாளர் பெரும் பணக்காரர், இயக்குனர் பல வெற்றி படங்களை தந்தவர், இசையமைப்பாளரோ மெல்லிசையில் மன்னர், கவிஞரோ கவியரசர். இயக்குனர் காட்சியை கூறியதும் இசையமைப்பாளர் பல மெட்டுகளை அமைத்து விட்டார், கவிஞரோ பல பாடல்களை எழுதிவிட்டார். எந்த மெட்டை போடுவது, எந்த மெட்டை படத்துக்கு எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி எழுந்ததும் ஆளுக்கு ஒரு மெட்டை எடுத்துக்கொண்டு வாதம் செய்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் திறமையை அனுபவத்தை முன்னிறுத்து தாங்கள் கூறுவதுதான் சரி என்று வாதம் செய்தனர். பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்போது அந்த இடத்திற்கு பதிவு தபால் தருவதற்கு தபால்காரர் வந்தார். உடனே இசையமைப்பாளர் அவரிடம், நாங்கள் இசையமைப்பது ரசிகர்களுக்காகத்தான், உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் தர வேண்டும், அப்போதுதான் படம் வெற்றி பெறும், அதை விட்டுவிட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பிடித்ததுதான் நல்ல பாடல் என்று நினைக்கிறோம், அது தவறு, உங்களுக்கு எது பிடிக்கிறது என்று கேட்டார். இவர்கள் எவருக்குமே பிடிக்காத மெட்டுதான் நன்றாக இருக்கிறது என்று தபால்காரர் சொன்னார். துணிந்து அந்த மெட்டையே படத்தில் சேர்த்தனர். பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த பாடலுக்காகவே படம் பல நாட்கள் ஓடியது. ரசிக உலகம் என்ற முழுமைதான் வெற்றியை நிர்ணயிப்பவர், பகுதியான நாம் இல்லை என்று கவிஞருக்கும் இசையமைப்பாளருக்கும் புரிந்தது. அன்றிலிருந்து எந்த பாடலை உருவாக்கினாலும் தெருவில் போகும் சாதாரணமானவர்களை கூப்பிட்டு பாடி காட்டுவதை வழக்கமாக கொண்டனர். அவர்கள் இணைந்து உருவாக்கிய எல்லா பாடல்களுமே மகத்தான வெற்றியை பெற்றனர். தமிழ் திரைப்படம் ஒன்றில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும். ஒரு டீ கடைக்காரர் ஆவேசத்துடன் டீ ஆற்றிக் கொண்டிருப்பார். அதை பார்க்கும் நடிகர் கேட்பார், ஏம்பா உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா, யாருமே வாங்காத கடையில் யாருக்காக டீ ஆற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். ஒருமுறை திரு கேரி ஜேக்கப்சனிடம் கேட்டார், மாதம் மாதம் பல நாட்கள் உட்கார்ந்து பேசி தயாரித்து லைஃப் டிவைனை பற்றி சொற்பொழிவு தருகிறோமே, எனக்கு யாருமே காமெண்ட்ஸ், ஃபீட்பேக் பின்னூட்டம் அனுப்புவதில்லை, உனக்கு யாராவது எழுதுகிறார்களா என்று கேட்டார். எனக்கு அப்போது யாருமே வாங்காத டீ கடையில் டீ ஆற்றுபவரின் நினைவுதான் வந்தது. சிரித்து விட்டேன், அவரிடம் எதுவுமே சொல்லவில்லை. நம் ஒவ்வொருவருடைய கருத்தும் ஸ்ரீ கர்மயோகி அவர்களுக்கு மிகவும் முக்கியம். சொற்பொழிவு சம்பந்தமாக நம் மனத்தில் தோன்றும் எதை பற்றி வேண்டுமானாலும் எழுதலாம். நல்ல கேள்வி, கெட்ட கேள்வி, அறிவான கேள்வி, அறிவில்லாத கேள்வி என்றெல்லாம் எதுவுமே இல்லை. நான் அறிவுபூர்வமாகத்தான் எழுதுவேன் என்பது அகந்தையின் வெளிப்பாடு. நான் அறிவில்லாமல் எழுதிவிடுவேன் என்று அஞ்சுவது அறியாமை. எல்லா கேள்விகளும் நல்ல கேள்விகளே, எல்லா கருத்துக்களும் நல்ல கருத்துக்களே. நாம் எல்லோரும் பிரம்மம், நம்மில் அசத்துண்டு. அந்த அசத்தில் உருவாகாமல் எண்ணற்ற கருத்துக்கள் உள்ளன. நாம் விரும்பினால் வில் எனப்படும் விருப்புறுதியை பயன்படுத்தி கருத்துக்கள் எனப்படும் சத்தை படைக்கலாம். விரும்புகிறோமா இல்லையா என்பதுதான் நம் முன் உள்ள பிரச்சனை. முடியுமா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. உடனே கருத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டவற்றை படித்தவற்றை பற்றி சிந்தித்து நிதானமாக ஸ்ரீ கர்மயோகிக்கு எழுதினால் நாம் லைஃப் டிவைனோடும் ஸ்ரீ அரவிந்தோடும் கர்மயோகிகளோடும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம், அவர்களோடு தொடர்பு கொள்கிறோம் என்ற பொருள். அதன் மூலம் நம் ஞானமும் வாழ்வும் விரிவடையும். திரு கர்மயோகி நமக்கு கூறும் லைஃப் டிவைன் கருத்துக்கள் நம் வாழ்வில் எப்படி பயன்பட்டன என்பதை நாம் அனைவரும் அவருக்கு எழுதுவோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கர்மயோகி.net ஃபாரமில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.